السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها அவிம் ராதி அங்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அக்ரஜஹுல் புகாரி ஃபி பாபி கைஃப கான பதுல் வஹ். கண்ணியத்துக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வமனவாலுஹு செய்த ஒரு அருள், இந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கைகள் பங்கி மறைந்து போவது மாத்திரமில்லாமல் அதுக்கு எதிராக இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை தவறான முறையிலே விமர்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே முக்கியமான ஒரு தலையங்கம் சுன்னத்து நபவியோட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தோட சம்பந்தப்பட்ட மருத்துவத்தை பற்றிய அந்த முழுமையான விடயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே பார்ப்பதற்கு, அதை பற்றிய விடயங்களை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றானே, இது அவன் செய்த ஒரு பெரும் அருளாக இருக்குது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாக இஸ்லாமிய மருத்துவம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய மருத்துவம் ஏன் உலகிலிருந்து மறைக்கப்பட்டது, அதை பற்றிய தெளிவுகள், அதை பற்றிய விடயங்கள் இன்றைக்கு எங்களுடைய முஸ்லீம்களுக்கு கூட ஒரு புதிதான ஒரு விடயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதற்குரிய அடிப்படை காரணம் என்ன, ஏன் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த சில முக்கியமான விடயங்களை இந்த இடத்திலே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மருத்துவம் ஏன் மறைக்கப்பட்டது, இந்த தலையங்கத்துக்குள்ளால நாலு விடயங்கள் இருக்குது. ஒன்று இஸ்லாம், இரண்டாவது மருத்துவம், மூணாவது இஸ்லாமிய மருத்துவம், நாலாவது மறைக்கப்பட்டது. இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாத்தினுடைய புனிதத்துவம். இஸ்லாம் வெறுமனே இபாதத்துக்களை மட்டும் பொதிந்த ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் இஸ் கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ரஹென்சிவ் ரிலிஜன். இஸ்லாம் பரிபூர்ணமான அனைத்தையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான எல்லா விடயங்களையும் மிக தெளிவாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றான். நாங்க யாருமே எங்களுடைய ஒரு தேவையை நாடி, எங்களுடைய அன்றாட அத்தியாவசியமான ஒரு விடயம் இதனை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு, அல்லது எங்களுடைய ஒரு பிரச்சினைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வை எடுத்துக்கொள்றதுக்கு அந்நிய மதத்திரத்திலேயோ, இன்னொரு மார்க்கத்திரத்திலேயோ, இன்ன ஒரு மனிதனுடைய வழிகாட்டலுக்கோ போறதுக்கு அல்லாஹ் எங்கேயுமே வைத்தது கிடையாது. இஸ்லாத்திலே எல்லா விதமான தெளிவையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கக்கூடிய அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில பின்னி பிணங்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் தேவையா, இஸ்லாம் பொலிட்டிக்கலை எங்களுக்கு வழிகாட்டுது. பொலிட்டிக்கல் செக்யூலர் என்ன, இஸ்லாம் தான் முதலாவது அதற்குரிய தெளிவை காட்டினது. இன்றைக்கு பிரிட்டிஷுடைய அந்த செக்யூலரோ அல்லது வேற மனிதனுடைய மூளையோ அங்க எங்களுக்கு தேவையாக வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாவே எப்படி ஆட்சியை நடத்த வேண்டும், ஒரு குடி மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற முழுமையான அந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்து அந்த பிரகாரம் அதனுடைய தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்கனாமிக் பொருளாதார பிரச்சனையா, உலகத்தில் இஸ்லாம் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வை காட்டினத போல வேற எந்த ஒரு மார்க்கமும் காட்டவும் இல்லை, வேற யாரும் சொல்லவும் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ்களுக்கு சொல்யூஷன் என்னண்டா, இன்றைக்கு இந்த உலகத்தில் பொதுவாக பார்த்தோம் என்றால் பொருளாதார ரீதியில மிகவும் கீழ் மட்டத்தை இன்றைக்கு அடைஞ்சிருக்குது. யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் பஞ்சத்துடைய நிலைமை, பிரச்சனை, கஷ்டம், எல்லாரும் கொண்டு போயிட்டு வட்டியில மாட்டி வச்சு இன்னைக்கு நிம்மதியை இழந்துட்டு வாழ்ற ஒரு நிலைமை தான் எல்லா இடங்களிலும் பார்க்கறது கேளும். ஆனால் இஸ்லாம் ஒரு பெஸ்டான அந்த எக்கனாமிக் சிஸ்டத்தை எங்களுக்கு தந்திருக்குது. நாங்க யாருமே அதன் பக்கம் கவனம் செலுத்தவும் இல்லை, அதை எடுக்கவும் இல்லை. எங்களுடைய எக்கனாமிக் அந்த சிஸ்டம் என்ன, இதை விளங்கவும் இல்லை. கல்வி, எஜுகேஷன், செக்யூலர், இதெல்லாம் தனியான நீளமான தலையங்கங்கள். தொட்டு போகின்ற இஸ்லாம் எவ்வளவு கம்ப்ளீட்டான மார்க்கம்ன்றத சொல்றதுக்கு, கல்வியை பொறுத்தவரையில இன்றைக்கு இருக்கிற செக்யூலர் எஜுகேஷன் ஒரு 200 வருட காலத்துக்குள்ளால அதுக்கு ஒரு சிலபஸ போட்டு, அதுக்கு சில பாடங்களை போட்டு, அதுக்கு நிறுவனம் அமைச்சு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்து அதை சோடிச்சு அதுல இன்டலக்சுவல் வோ சிந்தன ரீதியான அந்த அந்த போற சிந்தன ரீதியாக மக்களுடைய தலைகளை கழுவி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு என்ன முஸ்லீம்கள் கூட கல்வின்றா இந்த செக்யூலர் எஜுகேஷனை நம்பி வாழ்ற அளவுக்கு அதை கொண்டு வந்து கடை உள்ளங்கள்ல அப்படியே பதிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் கல்வின்றா என்ன, கல்விக்குரிய டெபினேஷன் என்ன, அதுக்கு பின்னணி என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த கல்வி என்ன, சஹாபாக்களோட கல்வி என்ன, தாபியூன்கள், தபா தாபியீன்கள், உலகத்தில 600 700 800 வருடமாக கல்வின்றா என்ன, அதை காட்டி கொடுத்தது, அதுல முயற்சி செஞ்சது, அதுல முன்னேறினது, இது எல்லாமே இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சான்றாக இருக்குது. ஆனால் எங்களுடைய முஸ்லீம்கள் இன்றைக்கு அதன் பக்கம் திரும்பி பார்க்கறதும் இல்ல, முழுமையாக இந்த செக்யூலர் எஜுகேஷனுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. அதே மாதிரிதான் சட்டம் லோ எடுத்துக்கொண்டால் அதே போன்ற ஒரு நிலைமை. லோ இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான நிலைமையில, அது காசி படைத்தவருக்கு ஒரு விதம், எளியவருக்கு ஒரு விதம், படித்தவனுக்கு ஒரு விதம், பாமரனுக்கு ஒரு விதம், வித்தியாசமான கோணங்கள்ல அந்த சட்டம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது நீதமும் கிடையாது, அது யாருடைய மனிதனுடைய சிந்தனைக்கு உட்பட்டதாக. அதே போன்றுதான் மருத்துவம். இன்றைக்கு மருத்துவம் சொன்னாவே மிக கவலையோட சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை எங்களுடைய சமுதாயமும் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. மருந்துக்கு சொந்தக்காரங்க இந்த யகூதிகளும் இந்த நசாராக்களும் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய WHO அவங்க தான் உலகத்துல மருந்த அறிமுகப்படுத்தினவங்க, அவங்களுக்கு கீழாலதான் எல்லாமே இயங்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு. மருந்து என்ன, மருந்து அதனுடைய அடிப்படை என்ன, அது எதோட சம்பந்தப்படுது, ஒரு மனிதனுடைய உடலோட சம்பந்தப்படக்கூடிய நேரத்தில் அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன, இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க என்ற அந்த விரிவான விடயத்தை விட்டும் நாங்க இன்றைக்கு வெளியில வந்திருக்கிறோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது போல இஸ்லாத்துல நீங்க எந்த ஒரு நிலைமையை எடுத்துட்டு வந்தாலும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டலை காட்டுது. ஒரு பெண்மணி சஹாபியிடத்துல வருகின்றார்கள், வந்து சொல்லுகின்றார்கள், நீங்க குரான்ல எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்களே, நான் குரானை பிரட்டி படித்தேன், பல விடுத்தம் படித்து விட்டேன், எனக்கு ஒரு தெளிவில்லாம இருக்குது
தெளிவில்லாம இருக்குது. அந்த நேரத்துல அந்த சஹாபி சொல்றாங்க, அனேகமாக இப்படி மஸ்ஊத் ரதியல்லாஹு நினைக்கிறேன், நீங்க தாயே திரும்ப நீங்க குர்ஆன படிவீங்க. சொன்னாங்க, நான் திரும்ப திரும்ப படித்தேன், குர்ஆன்ல எனக்கு அதனுடைய தெளிவு கிடைக்கல அப்படின்றாங்க. அதுக்கு பின்னால சஹாபி சொல்றாங்க, இல்ல அல்லாஹ் முழுமையாக அனைத்து விடயத்தையும் குர்ஆனிலே தெளிவுபடுத்திருக்கிறான். சொல்லுங்க, நீங்க திரும்பி ஒழுங்கா பாத்தீங்க, பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அந்த பெண்மணி திரும்ப வந்து சொல்றா, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், எனக்கு இன்னும் தெளிவு கிடைக்கல. அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அநேகமாக அவன் கேக்குறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, உங்களுடைய அரபே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குதுண்டு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா அப்படின்னு கேட்டதுமே தலைய கொடிச்சுக்கொண்டு அப்படியே அந்த பெண்மணி திரும்ப போயிடுறான். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதர் கேலிக்காக வேண்டி சொன்னாரு வந்து, குர்ஆன்ல எல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்களே, குர்ஆன்ல எல்லாம் இருக்குதுண்டு, எனக்கு ஒரு 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 ரெப்பியார் பண்ணணும், இந்த பைக்கை ரெப்பியார் பண்ணணும், அது குர்ஆன்ல இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. பைக்கை ரெப்பியார் பண்ணணும், அது குர்ஆன்ல இருக்குதா அப்படின்னாங்க. அந்த ஆலிம் சொன்னாரு, குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு. பைக் ரெப்பியர் பண்றது குர்ஆன்ல இருக்குதா? எங்களோட இஸ்லாம் இந்த அளவு தூரத்துக்கு கம்ப்ளீட் ஆனது, யார்த்தையும் பிச்சை எடுக்க தேவையில்லை. என்ன எப்படி இது, என்ன வசனம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு பைக் ரெப்பியர் பண்ண தெரியாதா? நீங்க தெரியலண்டா, யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட பேய்த்து நீங்க படிச்சுக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, நீங்க தெரிஞ்சவங்களிடத்துல போயிட்டு கேளுங்க, நீங்க போயிட்டு உங்களுக்கு வழி ஆட்டலிக்குது போங்க, போயிட்டு தெரிஞ்சவங்களிடத்துல அந்த விஷயத்தை படிச்சுட்டு வாங்க. இனிமான் அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி சொல்லிட்டு போனோம் என்றால், இஸ்லாம் எப்ப அந்த அரேபிய தீப கற்பத்துல உதயமானதோ அந்த நேரத்துல அங்க இருந்த எல்லா நிலைமைகளையும் முழுமையாக குர்ஆனுடைய சுன்னாவுடைய அடிப்படைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையா மாத்தினாங்க. நார்த்ல இருந்து சவுத், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட், ஆல் வேர்ல்ட், முழு உலகமுமே இதற்கு கீழால இந்த குர்ஆன் இந்த சுன்னாவுடைய வாழ்க்கையை தான் எடுத்து நடக்கணுமே தவிர வேற அந்நிய மனிதனுடைய எந்த வாழ்க்கையும் அல்ல, இன்னொரு மனிதனுடைய அந்த வழிகாட்டலையும் அல்ல. அல்லாஹ் அப்படி எங்களை வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட புனிதமான மார்க்கத்தை தான் கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க, அதுதான் இஸ்லாம். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல அடுத்தது மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மருந்து, இன்னைக்கு எத்தனையோ டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, வைத்தியர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் மெடிசின், மருந்துக்கு வரை விளக்கணும் கேட்டு பாருங்க. மருந்துண்டா என்ன? இன்னைக்கு எங்கட தலையில என்ன தெரியுமா இருக்கிறது? மருந்துண்டா காய்ச்சல் வந்துருச்சு அல்லது நோய் வந்துருச்சு என்றால் நாங்க போறது டாக்டர்ட்ட. ஒரு டாக்டர், ஃபேமிலி டாக்டர் அல்லது ஊர்ல உள்ள டாக்டர், கொஞ்சம் ஹெவியான ஒரு நோயின்டா ஸ்பெஷலிஸ்ட் தேடி போறாரு. போயிட்டு நான் கொழும்புல ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வெளியில வரத்துல ஒரு படித்த மனிதர் அவர் நேட்ட வந்தாரு. வந்து கேட்டாரு, ஹதரத், உண்மையிலே இஸ்லாம் எந்த மருந்துக்கு எந்த தடையுமே விதிக்கல, எனவே துவாவும் தேவை மருந்தும் தேவை, மருந்தையும் எடுக்கத்தானே வேணும் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட உடனே கேட்டேன், மருந்துக்கு வரைவிலக்கணும் சொல்லுங்களே அப்படின்னு. அவரு அப்படி நின்றுட்டாரு, பேச்சு இல்லை அவர்கிட்ட. திரும்ப நான் கேட்டேன், மருந்துக்கு வரைவிலக்கணும் சொல்லுங்க அப்படின்டா அப்படின்றாரு. மருந்து ஒவ்வொன்றுக்கும் வரைவிலக்கணம் இருக்குது, மருந்துக்கு வரைவிலக்கணம் சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு சுவீனம் ஆயிருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு அல்லது தடுமல், நீங்க டாக்டர்ட்ட போனீங்க, ஸ்ட்ரைட்டா டாக்டர்ட்ட போய் டாக்டர் பார்த்தாரு, அவருக்கு படுதில்ல. உலகத்துல எந்த டாக்டருக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்ன நோய் தான் நூத்துக்கு நூறு சொல்ல இயலாது. அவர் சொன்னாரு, என்ன நீங்க போங்க, உங்களோட பிளட் உங்களோட யூரின் எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. அங்க போய் பிளட்டையும் யூரியனையும் செக் பண்ணிட்டு மாலையில வாராரு. வந்து அப்படியே பார்த்தாரு, துண்டெல்லாம் ஒன்றுமில்ல, கால் ஃபீவர் ஒன்று ஏற்பட்டிருக்குது, எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் ஓகே, அது அவர்கிட்ட சொன்னா பிரச்சனையாகும், இல்ல உங்களுக்கு இந்த மருந்தை நீங்க குடியுங்க காலையில மாலையில அதுக்கு போற இப்படி இப்படி எடுங்க அப்படின்னு எழுதி தந்ததுக்கு பின்னால அதை கொண்டு போய் நீங்க மருந்து கடையில கொடுத்து அந்த மருந்த எடுக்கிறீங்க, இதுதானே மருந்து அப்படின்னு ஓ அப்படின்றாரு அந்த மனிதர். நான் கேட்டேன் எங்க எழுதிக்கிறது இல்ல, ஏதாவது மெடிக்கல் புக்ஸ் அல்ல இருக்குதா இந்த வரைவிலக்கணம்? எத்தனை டாக்டர் மாதிரி இருக்கிறான் கேட்டு பாருங்க, மருந்துக்கு வரைவிலக்கணம் கேளுங்க போயிட்டு. ஏன்னா 300க்கும் மேற்பட்ட டெபினேஷன் இருக்குது என்சைக்ளோபீடியால, அதை விட பிரிட்டனிக்கால, என்சைக்ளோபீடியா பிரிட்டனிக்கால அதை விட இன்னைக்கு டெபினேஷன் போட்டிருக்கிறாங்க. கடைசிக்கு வந்து பொதுவா அநேகமானவங்க ஒன்று படுறாங்க எதுல இருந்தா, ஒரு மனிதனுக்கு நோய் அப்படின்ற நோயும் எத்தனையோ வகைகளாக இருக்குது, அதுல நீளமான விடயங்கள், நோய் அந்த நோய்க்கு பேய்த்து என்ன மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து எடுத்து சாப்பிடுறாரு. உதாரணத்துக்கு பொதுவா சொல்ற உண்டு, ஒருத்தர் வந்தாரு பல்லு வலின்னு சொல்லி, அவருக்கு பல்லுல உள்ள வருத்தம், இவர் என்ன செஞ்சாரு, என்ன பல்லுலப்பா வலின்னு சொல்லி கையால் அடிச்சுட்டாரு, எந்த பல்லுல வலின்னு சொல்லி. நான் உங்களுக்கு வரைவிலக்கணத்தை சொல்றேன், அடிச்சுட்டாரு, பார்த்ததுக்கு வர பிடிச்சு பிடிச்சு பாக்குறாரு, அமைக்கி பாக்குறாரு, பல்லு வலியே இல்ல, மறு வீட்டுக்கு போறாரு, அடுத்த நாளாக இருச்சு, ஒரு மாசமா இருச்சு, ஒரு வருஷமா இருச்சு, பல்லு வருத்த காணும், உங்களோட கை தானப்பா, என்ன பறக்கத்தான கை, கைப்பட்டது பல்லு வருத்தம் இல்ல போயிருச்சு அப்படின்றாரு. அவருக்கு மருந்து அந்த இடத்துல அமைஞ்சது அவருடைய கை, அவருடைய கைப்பட்டிருச்சு, அந்த கையுடைய அந்த நிலைமை பல்லுடைய வருத்தத்தை இல்லாமல் ஆக்கிருச்சு. இந்த அடிப்படையை விளங்குங்க நீங்க ஒவ்வொருத்தரும். மருந்துன்றது எவன் போய் துக்காந்து இருந்து அவன் எழுதித்தார துண்டு எடுத்துட்டு வந்து கடையில எங்கட காசை கொடுத்து நாங்க நாசமாக்குறதல்ல மருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட மருந்துடைய அந்த நிலைமைகள் எப்படி மருந்து. இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான், அதிகமான பேர் தீன்தார் என்ற பெயரில் இருக்கக்கூடியவங்களுடைய வார்த்தை துவாவும் தேவை மருந்தும் தேவைதானே ஹசரத். இப்ப மருந்துக்கு வர இலக்கணத்தை பாருங்க, இப்ப ஒரு மனிதர் துவாவை ஓதுறாரு, அந்த துவாவால் அவருடைய நோய் குணமாக இருச்சு, அது அவரோ தான், அவருடைய துவாவை ஓதினாரு நம்பிக்கையோட நோய் குணமாகிருச்சு. ஒரு மனிதர் ஒரு வாலிபர் வந்தார், நான் சொன்னேன் என்னுடைய புரோகிராம் ஒன்ல முதாக்கரா ஒன்ல வச்சு தலைவலிக்கு இந்த துவாவை ஓதுங்க, தலைவலிக்கு ஒரு துவா ஹதீஸ்ல வார துவா, எண்ணெய பூசி தடாவுறதோ அல்லது டெப்லெட்டை போட்டு நரம்ப காய வைக்கிறதோ அதொன்றும் அல்ல, துவாவை ஓதுங்க நம்பிக்கையோட. அப்ப ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு பின்னால இந்த வாலிபரை நான் சந்திச்சேன், அவர் சொன்னாரு அதுல பல வருஷமாக தலைவலி எவ்வளவு மருந்து செஞ்சிட்டேன் ஒன்றுமே சரி வரல, நீங்க அந்த எழுதி தந்த துவா ஹசரத் அல்ஹம்துலில்லா அந்த ஓதினதுதான் இது வரல தலைவலி இல்ல. என்ன பிள்ளைகளுக்கும் தலையில வருத்தம் தான், நீ பதத்தான் துவாவை ஓதி ஊதுறேன் ஹசரத் அப்படின்றார். இது அவருக்கு மருந்து, இதுதான் மருந்துன்றது. இந்த கனியமான பெண்களும் ஏமாந்து இருக்கிறாங்க, நோய்ந்தா மருந்து, மருந்து என்ன டாக்டர், டாக்டரை போயிட்டு பார்க்கலண்டா. இன்னும் சிலவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, டாக்டர் கைய புடிச்சு பார்க்கணும் அப்பதான் திருப்தி, அந்த டாக்டர் போவானோ அவர் ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல, அவர் கையே புடிச்சு பார்க்கறது இல்ல, இப்பிரச்சனை வந்தீங்கதான். இதெல்லாம் எனக்கு விரிவான முறையில் சொல்ல இயலாது. இந்த பெண்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த டாக்டர் அவர் கொஞ்சம் பக்குவமான பேணுதலான ஒரு டாக்டர், அவர் கை கால பிடிக்க தேவையில்ல, அவர் சொல்றாரு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்ல இப்படின்னு எழுதி கொடுத்துறாரு, நீங்க போங்க துவா செய்யுங்க. அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிற அந்நியவங்கள் இல்ல, என்னோட முஸ்லீம் பெண்கள், அந்த டாக்டர் சரியில்லை. ஒரு பெண் பிரெக்னன்சி, ஒரு பெண் வயிற்றுல குழந்தை, அவளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அவளுடைய விடயங்கள் எப்படி பண்ணணும் அவரு விளங்கி வச்சிருக்கிறாரு. ஒரு தீனோட அல்லாவோட பயத்தோட இருக்கக்கூடியவர், அவர் கைய புடிச்சு பார்க்கலன்றதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை பெருசா போனதுமே அந்த டாக்டரை கூட்ட ஒரு லேடி டாக்டர் சொல்லி இருக்கிறா, டாக்டர் இந்த பிரச்சனையே காரணமே உங்களோட ஆட்கள் தான், ஏன் தெரியுமா, அவங்க சொல்லிக்கிறாங்க நீங்க கையே பிடிச்சு பாக்குறீங்களா இல்லையாமே, கைய சரிசுமா பிடிச்சு பார்த்து அனுப்பிடுங்க. எங்கட நிலைமையை நான் சொல்றேன், இவ்வளவு கவலைக்குரிய நிலைமையாக எங்கட நிலைமை மாறிக்குது. நாங்க யாரும் இன்றைக்கு அதை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை இல்ல, மருந்து மருத்துவம் இந்த நிலைமை தான் உலகளாவிய ரீதியில இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற அடிப்படையான அந்த விஷயம் மறந்த கொண்டு அல்லது மறந்து அப்படின்னு சொல்றது இதுதான். இதைத்தான் பலவிதமாக ப்ரமோட் பண்ணி பெரிதாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இன்றைக்கு நேத்தல்ல, மனிதன் உலகத்துல வாழ ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அந்தந்த காலங்கள்ல மருந்துடைய நிலைமைகள் இருந்தது. அது பொதுவாக ஆரம்ப காலத்துல முதல் முதலாக அங்க ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதுக்கு பின்னால வந்த நபிமார்கள், அநேகமான நபிமார்கள் மருத்துவர்களாக இருந்தாங்க. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெண்குஷ்டத்தோட வார மனிதருடைய அந்த வெண்குஷ்டத்தை இல்லாமல் ஆக்குவாங்க. கண்ணுடைய பார்வை இல்லாதவங்கள்ட கண் பார்வையை வரத்துக்குரிய நிலைமைய கொடுப்பாங்க. அல்லாஹ் அப்படியான ஒரு சக்தியை கொடுத்திருந்தான். இப்படி நபிமார்களுடைய அந்த நிலைமையாலும் இருந்துச்சு. அங்க பெரிய பெரிய மெஷின் எல்லாம் போட்டுக்கொண்டு போட்டு அலட்டி கொண்டு கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கல்ல. அதுக்கு முன்னால காலத்துல பார்த்தா இலைகளை கொலைகளை பிடிச்சு அதை பிச்சு கொண்டு வந்து அதன் மூலமாக வைத்தியம் செய்வாங்க. இதை விட ஒரு பயங்கரமான நிலைமை என்ன தெரியுமா? நீங்க வரலாற படிச்சு பாருங்க. சர்ச் இல்ல, இன்றைக்கு யஹூதியலும் நசாராக்களும் ஜூ அண்ட் கிறிஸ்டியன் இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கு இத போட்டு மெடிசினை போட்டு இன்றைக்கு கடைஞ்சி வச்சுக்கிற மாதிரி அந்த நேரத்தில் இவங்களுடைய மூதாதையர்கள். நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, அந்த பைபிள் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஆர் நியூ டெஸ்டமென்ட் ரெண்டுலயுமே மருந்து சம்பந்தமாக என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. அவங்களோட வேத கிதாபுகள்லயே மருந்துண்டா மருத்துவம் உண்டா, அது யாருக்கு செய்யணும் என்றால் அவங்கள குணப்படுத்தி நல்ல மனிதனாக மாத்தேலுமா, அவங்களுக்கு தான் மருந்து. அது எங்க தெரியுமா மருந்து? சேர்ச்சில, சேர்ச்சில தான் மருந்து. வரலாறு படிச்சு பாருங்க நீங்க, சேர்ச்சில தான் மருந்து. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? நோய்வாய்ப்பட்டு சேர்ச்சுக்கு வந்தா அவனை கொண்டு போய் சேர்ச்சில் ஒரு மூலையில போடுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உனக்கு ஒரு மருந்தும் செய்யறதில்ல. ஏன் தெரியுமா? நீ பாவி. இது கிறிஸ்டியன் சர்ச்சில் சொல்லப்பட்டது. முழுமையான நான் வரலாற்றுடைய அந்த தெளிவான ஆதாரத்தோட நான் சொல்றேன். அவங்கள்ட்ட மூலையில உட்கார வைப்பாங்க. உனக்கு மருந்து இல்லை, ஏனென்றால் நீ செய்த தவறுக்கு பாவத்துக்கு மாற்றத்துக்கு உனக்கு இறைவன் கொடுத்த தண்டனை, இறைவன் கொடுத்த தண்டனையிலிருந்து எங்களால காப்பாத்தலாம், எங்களால் ஒன்ன பாதுகாக்கலாம். அவனாக குணப்படுத்தினால் சரி, உட்கார்ந்துட்டு மூலையில சேர்ச்சில் வந்து நோய்வாய்ப்பட்டவங்க அழுவாங்க. அதே கன்செப்ட என்னண்டா, வசதி வாய்ப்பு இல்ல, ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இயலாது, காசு கையில இல்ல, ஸ்பெஷல் டாக்டர்ஸ் மாரை போய் சந்திக்கலாம். நீங்க போங்க, பள்ளியில் உட்காருங்க, சேர்ச்சில் போய் உட்காருங்க, உங்களோட மத அங்க போய் யார்கிட்ட காசு இருக்குதோ அவங்க வாங்கிங்க. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஹை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வாங்க. அப்படியே இங்க இவங்க அதை இப்படி மாத்தி விட்டாங்க. பொருளாதார அடிப்படையாக வச்சு இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அங்க சொல்லப்பட்டது நோயின்றா அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு தண்டனை, அந்த தண்டனையில இருந்து அவரை எங்களால காப்பாற்றுறதுக்கு ஏதாவது. எனவே அவருடைய நிலைப்பாடு இப்படித்தான், அவர் இங்கதான் இருப்பாரு. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வருகைக்கு பின்னால இந்த நிலைமை, அதுக்கு முன்னால் உள்ள நிலைமைய நீங்க பாத்தீங்கன்னா, சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னால அங்க மிக பிரபல்யமான வைத்தியத்துடைய அந்த முறைகள் அந்த காலத்துல இருந்தவங்க செஞ்சு காட்டிக்கொண்டே இருந்தாங்க. ஒவ்வொரு காலங்கள்லயும் அவர்களுடைய அந்த வைத்திய முறைகளை அவங்க அறிமுகப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட வருகைக்கு சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னால மிசர்ல அம்ஹௌதப் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வைத்தியர், அதே மாதிரி தத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைத்தியர், அவரு அங்குள்ள அரசர் மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு மனிதருடைய சகோதரராக இருந்தாரு. அதுக்கு முன்னால அவர்த மகன் அந்த அனுபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், அவரும் ஒரு திறமையான அந்த மருத்துவ விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாரு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட விஷயங்களை கோர்வை செய்யப்பட்டு எழுதப்பட்ட விடயங்கள் கூட அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருந்துச்சு. அது ஒவ்வொருவரும் பார்ப்பாங்க. இதனால ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு, என்னண்டா, அனுபவ ரீதியான மருந்து. எனக்கு ஒரு பிரச்சனை உண்டாகுது, அதுக்காக என்ன செய்யறேன், ஒரு ஒரு வேலையை ஒரு விஷயத்தை செஞ்சேன், ஒரு மருந்து எடுத்து நான் கொடுத்தேன், ஒரு இலையை எடுத்து சாப்பிட்டேன். அனுபவம், இந்த அனுபவ ரீதியான ஒரு மருந்துடைய முறை ஒன்றும் இருந்துச்சு. புத்தக வடிவில் அது முழுமையாக ஒரு கம்ப்ளீட்டான டாக்குமெண்டாக எங்கேயுமே இருக்கல. நான் வரலாறு சொல்லிட்டு வரேன், முழுமையாக அனுபவ ரீதியான விடயங்கள் இருந்துச்சு. இதனாலதான் பின்னால எங்கட உலமாக்கள் கூட நபித்துவ மருத்துவத்தை அனுபவ ரீதியான மருந்து என்று அடிச்சுட்டாங்க. ஏன்னா அங்க ஏற்பட்ட அந்த தாக்கம் இங்கேயும் அதை பின்னணியாக வச்சு அதுல தாக்கங்கள் உருவாகிருச்சு. அனுபவம், நீங்க சொல்லுவாங்களே நான் இப்படி செஞ்சு பார்த்தேன், நீங்களும் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, இது மாதிரியான அனுபவ ரீதியான அந்த நிலைமையும் இருந்துச்சு. இது அப்படியே வரது ஒரு நீளமான வரலாறு. அதுக்கு பின்னால ஏற்பட்ட பலவிதமான நிலைமைகள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வாராங்க. வந்ததுக்கு பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான விடயங்களையும் காட்டி கொடுத்தாங்க. தொழுக எபாதத்து, வெளிரங்கமான எபாதத்து, உள்ரங்கமான எபாதத்து, என்னென்ன நிலைமைகள், எப்படியான தொடர்பு, எல்லா விஷயங்களையும் தெளிவான முறையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தாங்க. இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய்வாய்ப்பட்டதுமே சஹாபாக்களை உங்களுக்கு கண் வருத்து, நீங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு மதீனால ஓரப்புறத்துல அவங்கள்ட்ட நீங்க போங்க, உங்களுக்கு வயிற்றுல வழியா வயிற்று சம்பந்தமான ஒரு டாக்டர் ஒன்று இருக்கிறாரு நீங்க இவர்த்த போங்க. வீட்டுல பெண்கள் சொல்றாங்க நான் வயிற்றுல குழந்தை பிரெக்னன்சி ஆயிருக்கிறேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கைனகாலஜிஸ்ட போங்க, வியோஜி டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு இங்க, இப்படின்றத எங்கேயாவது வரலாறுல காட்டிலுமா? ஒரு ரெண்டு ரிவாயத்துக்கள்ல, சில ரிவாயத்துக்கள்ல வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல முறையிடுறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சு பாக்குறாங்க, உள்ளத்துல சத்தம் கேட்டுக் கொண்டிருக்குது. அப்ப சொன்னாங்க ஹாரிசா இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு நீங்க கொஞ்சம் காட்டிக்கோங்க உங்களோட உள்ளத்தை, உங்களோட உள்ளத்துல ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டு இருக்குது இப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் வாராரு, நோயாளியாக இருக்கிறாரு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைத்தியரை வர சொன்னாங்க, வைத்தியர்கள் வந்தாங்க, கேட்டாங்க ஐயுகுமா உங்க ரெண்டு பேர்ல யாரு பெஸ்டான வைத்தியர் அப்படின்னு ஒருத்தர் முன்னுக்கு வந்தாரு, சொன்னாங்க நீங்க இந்த வைத்தியத்தை இவர நோயுடைய விஷயத்தை பாருங்களே இப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ரிவாயத்துக்களை இன்னைக்கு சிலவங்க புடிச்சுக்கொண்டு மருத்துவம் என்றது அது எங்கட சொத்தல்ல, அது அவங்களோட சொத்து, அது அந்நியர்கள்டதான், நாங்க அதுல கையடிக்க தேவையில்ல, இப்படியான ஒரு வாதம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படின்னா நாங்க கேட்கிறோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு முழு வாழ்க்கையும் காட்டி தந்துட்டு உங்களோட நோய்க்குரிய மருந்து அதை நீங்க அந்நியன் வைத்து கேளுங்க, அதுல எங்களுக்கு சொல்யூஷன் இல்ல, அதுல எங்களுக்கு வழிகாட்டல் இல்ல, மன்னிச்சுக்கோங்க எங்களுடைய இஸ்லாம் மருத்துவ விஷயத்துல குறை செஞ்சிருக்குது. மத்த எல்லாத்தையும் கேளுங்க, சட்டத்தை கேளுங்க சொல்றோம், படிப்பை கேளுங்க சொல்றோம், நீங்க எபாதத்தை கேளுங்க சொல்றோம், எல்லாத்தையுமே சொல்றோம். ஆனால் மருந்து வந்தா அதுண்டா எங்களுக்கு தெரியாது, நீங்க போயிட்டு அந்த ஈகிறார் யகுதியில பெரியால் அவர்கிட்ட போயிட்டு கேளுங்க, இந்த ஈகிறார் இவர்கிட்ட போயிட்டு கேளுங்க. இனியமான சோர்லே இப்படி செஞ்சிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க, எபாதத்தை சொல்லி தந்தவங்க, வெளிரங்க எல்லா விடயங்களையும் சொல்லி தந்தவங்க, உள்ளால உள்ள பாடியுடைய கண்டிஷன்ஸ்ல எங்களுக்கு அந்நியன் கேட்க வச்சிருப்பாங்களா அப்படின்னு அல்லாஹு தஆலா எங்களை படைச்ச ரப்புக்கே நவுது பில்லாஹி மின்னா தெரியாண்டோம். நாங்க எங்களோட பாடிய பத்தி, எங்களோட பாடியில ஏற்படுற மாற்றங்களை பத்தி, அதுல ஏற்படக்கூடிய நோய்களுக்குரிய சிகிச்சைகளை பத்தி படைத்தவன் அவன், அவனுக்கு தெரியாம அவனுடைய அறிவுக்கு உட்படாம அந்நியன் வைத்து கேட்கிறதா அல்லது அனுபவமா? அப்ப அல்லாஹ்க்கு தெரியாது, அல்லாஹ் அதுல ஒன்னும் பேசல, நவுது பில்லாஹி மின்னா. அப்படியான அந்த இன்றைக்கு எங்களோட படித்தவர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவங்க அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ்கள் தவறான இது போன்ற கருத்துக்கள், அது எங்களுக்கு நாங்க போட்டு அலட்ட தேவல்ல, இது எங்களுக்குரிய விஷயம் அல்ல. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நாங்க குர்ஆனை இறக்கி இருக்கிறோம், இது ஷிஃபா, முழு குர்ஆனும் உங்களுக்கு நோய் நிவாரணி. அல்லாஹ் சொல்லிட்டான் அதுக்காக நோய் நிவாரணி என்றால் எப்படி நோய் நிவாரணி? இன்னைக்கு எங்களோட சட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அந்த குர்ஆனை தெரிஞ்சு கதை கொடுக்கிற நிவாரணியா? அப்படி இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், அவன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு குரான்ல இருக்கிற முறை, குரான கரைச்சி அவரு குடிச்சா சால்வ் ஆகும். இந்த இந்த முறையா குரான்ல எங்களுக்கு வழிகாட்டல், ஷிஃபா, எங்களுக்கு நோய் நிவாரணின்ற பொழுது அத அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், தேன் தேன் உங்களோட எல்லா நோய்க்கும் மருந்துட்டான். இந்த பொடிய படைச்ச அல்லாஹ்க்கு தெரியும் இந்த பொடியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அந்த மாற்றத்துக்கு தேன். ஒரு மனிதர் சொல்றாரு, மகண்ட தலையில பூர்த்தியான முறையில சொறி வந்து கொஞ்சம் வேகமான ஒரு மனிதர் சொல்றாரு, சொறி எல்லாரும் மேசினாங்க, என்ன சொன்னாலும் பரவாயில்லை. ஏண்டா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல தேனை பூச சொல்லி, நான் தேனை பூசுறேன். தேன் அப்படி தலையில அப்பினாரு, வீட்டுல எல்லாரும் கோவப்பட்டாங்க, ஏசினாங்க, பேசினாங்க. ஆனால் இவர் சொன்னார், ஏண்டா அல்லாஹ் சொல்றான். இனிமான் அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த நாள் பார்த்தா தேனெல்லாம் காஞ்சி சொறி லைட்டா போயிட்டு, ரெண்டாவது நாளும் பூசினாரு, மூணாவது நாளும் பூசினாரு. அவர் சொல்றாரு, ஒரு கிழமை ஆகத்தில் புள்ளட தலையில சொறி இருந்தாண்டு கூட தெரியாது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லாமச்சு, எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்குது. மருந்தடு இல்லண்டா அவ்வளோ தான், இப்படியான தவறான ஒரு சிந்தனையை போட்டு தலைய கழுவி வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அப்படி காட்டி தரவே இல்லை. இந்த அழகான வழிகாட்டல் உங்களுக்கு குர்ஆன்ல நோய்க்கு மருந்து இருக்குது, தேன்ல மருந்து இருக்குது. அல்லாஹ் எங்களுக்கு இறக்கின எல்லா நோய்களுக்கும் மருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா, லிகுல்லி தாஇன் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. அல்லாஹு தஆலா மருந்த இறக்கிற நோய இறக்கிறதுக்கு முன்னால மருந்து இறக்கிறான், அதுக்குரிய ஹதீஸ்ல வருது. அதுக்கு பின்னால நோய இறக்கிறான், எந்த நோயும் இல்ல மருந்து இல்லாம. அந்த மருந்து என்றால் அதுதான் என்ன, இன்றைக்கு WHO தார மருந்தா, அல்லது ஆயுர்வேதிக்குரிய மருந்தா, அல்லது ஹோமியோபதிக்குரிய மருந்தா, அல்லது அனுபவ ரீதியான மருந்தா. அல்லாஹ் இந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு நபியின் மூலமாக வழிய காட்டி தந்துட்டு மருந்துக்கு நீ எங்க போங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நோய்க்கும் மருந்த படைச்சிக்கிறோம், ஆனா அது நீங்க அங்கதான் எடுக்கணும், எங்களுக்கு மருந்தெல்லாம் படைக்க இயலாது, மருந்தெல்லாம் உருவாக்க இயலாது. அப்படியான அது மாதிரியான ஒரு நிலைமையா கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவு தூரத்துக்கு சிந்தனை ரீதியா நாங்க தாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எடுத்துக்கொள்ள தலையில, எத்தனையோ பேருக்கு இத ஜீர்ணிக்கிறது கஷ்டம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழி எல்லா நோய்க்கும் மருந்து, தெளிவான எங்கட அந்த நிலைமை பாருங்க. சஹாபாக்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நான் பொதுவா சொல்ற விஷயம் தான், அதுல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல சாச்சிட, அதாவது தாத்தட சகோதரியே மகன் வந்து கேட்கிற, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாட மகன் வந்து கேட்கிறாங்க, சாச்சி உங்களை பாக்கிறேன், உங்கள்ட்ட ஹதீச கேட்டா ஹதீச சொல்றீங்க, சுன்னத்தை கேட்டா சுன்னதத்தை சொல்றீங்க, சட்டத்தை கேட்டா சட்டத்தை சொல்றீங்க, எல்லாத்தையுமே சொல்றீங்க. ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னண்டா, மருந்து விஷயங்களை கேட்டா மருந்தையும் சொல்றீங்களே. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மகன் நான் வீட்டுடைய உள்புறத்தை பார்த்து உட்கார்ந்து இருப்பேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய வெளிப்புறத்தை பார்த்து உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்தில் யஹூதிகள் நசாராக்கள் வருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நோய சொல்லி மருந்த கேட்பாங்க. உங்களோட அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிக்கிறான் தானே, எங்கடா இந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு சொல்லுங்களே, இந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு சொல்லுங்களே. அத சொல்லக்கூடிய நேரத்தில் பின்னால இருந்து நான் எல்லாத்தையும் பாடமாக்கிக் கொள்வேன் அப்படின்னாங்க. எந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹ் திறமையா கொடுத்திருந்தான்டா, ஆக்ஸ்போர்டுக்கும் போகல, கலிபோர்னியாவுக்கும் போகல, வெறுமனே அந்த மதீனாவுக்குள்ளால உட்கார்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தது வெறுமனே 9 வருடங்கள் தான். ஸ்கூல்ல 12 வருடங்கள் படிச்சு அதுல 3A அல்லது 2AB அல்லது அவர் என்னாலும் செஞ்சு அங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி அவரு எத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டு வெளியில வந்து கஷ்டப்படுறாரு. பிராக்டிக்கல் அது இன்னும் எனக்குண்டா படுதில்ல, பெரிய கூட்டி போங்க, கை வைக்க பயமேக்கு. எத்தனை வருஷம் படிச்சுட்டு, 12, 17, 18 வருடங்களை படிச்சுட்டு சொல்றாரு, கை வச்ச பயமே இரு, கூட்டு போங்க. இப்ப நீங்க நான் இப்பதானே படிச்சுட்டு வந்திருக்கிறேன், என்ன கம்ப்ளீட்டா தெரியாது. இதல்ல ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்துல ஒவ்வொரு பெண்ணும் வருவாங்க, அந்த மென்சுரேஷனுடைய அந்த மாதவிதாயுடைய ரத்தத்துடைய சில நோய்கள், அந்த நோய் வந்தால் அத ரத்தத்தை பஞ்சியில எடுத்துட்டு வந்து ஹதீஸ்ல வருது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கொண்டு வந்து காட்டுவாங்க, தாயே பாருங்களே இந்த ரத்தம் எனக்கு வருது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பஞ்சில ரத்தத்தை பார்ப்பாங்க, சொல்லுவாங்க உங்களுக்கு இது மாதிரி நோய் ஒன்று ஏற்பட்டிருக்குது, பஞ்சியில வார ரத்தத்துடைய கலரை பார்த்து உங்களுக்கு இன்ன நோய் ஏற்பட்டு இருக்குது, நீங்க இதுக்கு இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, இந்த துவாக்கள் ஓதுங்க, எப்படியான முறையில் நடந்து போங்க, எப்படியான வழிகாட்டல். இன்றைக்கு ஆக்சிடென்ட் ஆனால் எங்களுக்கு போகணும் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு, கால் வெட்டிப்பட்டு கால துண்டு பெய்த்து தலை கிழிஞ்சி தலை வெடிச்சு இதுக்கு எங்களை மருந்து இன்னைக்கு சொல்றாங்க. நான் கேட்கிறோம், இந்த ஆக்சிடென்ட்டை விட பாரதூரமான விளைவு தான் யுத்த மைதானத்துல, யுத்த மைதானத்துல அடிச்சா துண்டு போகும், வீட்டியால குத்தினா அது உள்ளுக்கு போயிட்டு கிழிச்சுக்கொண்டு அங்கிட்டால வரும் விதவிதமான நிலைமைகள், கால் வெட்டிப்பட்டு காலை வெட்டிப்பட்டு கை வெட்டிப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்குது, அதை மிருச்சி பித்திட்டு ஓடுறாங்க, ஏண்டால் இது டிஸ்டர்ப் ஆயிருக்குது யுத்தம் செய்யறதுக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த இடத்துல இந்த WHO பைத்து மருந்து குடிச்சிச்சு, ரெட் கிராஸ் வந்துச்சா மருந்து குடுக்கறதுக்கு. இனியமான சோழர் என்னட சஹாபி பெண்கள் வீடுகளுக்குள்ளால அவங்களோட ட்ரீட்மெண்ட் தான். இந்த கதை எங்களுக்கு தெரியாது, நாங்கள கிதாபுல படிக்கல, கிதாபுல இருக்கிற விஷயம் தெரியாததுனால நாங்க நினைச்சோம் அப்படி எல்லாம் இருக்காதிக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்கத்தான் நாங்க போகணும் இல்லையா, இப்படியான ஒரு தவறான ஒரு நிலைமை அதெல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் இன்றைக்கு மூடப்பட்டிருக்குது, அதனுடைய தெளிவுகளை இன்றைக்கு வெளியில வராதனால அது இல்லைன்றது எல்லாம் அர்த்தம். அதை மறைச்சாங்க, பிளான் பண்ணி என்ன, அதால முஸ்லீம்கள் அவங்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த முறைகள் இது எல்லாத்திலும். இன்றைக்கு ஆஸ்திரேலியால அண்மையில ஒரு பம்ப்ளட் ஒன்று வெளியாக்கி இருந்தாங்க, அதுல சீனி நோயாளிகளுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு விசேஷ மருந்தாக தேனை பாவிக்க சொல்லிருக்கிறாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு, அங்க விரலை வெட்டினா வெறுமனே தேனை தான் வச்சு கட்டுறாங்களாம், வேற ஒன்றுமே இல்லை. விசேஷமான மருந்து வெள்ளப்போடு வெங்காயம் இது போன்ற இஞ்சி சாறு இதத்தான் மருந்தா பாவிக்கிற, இங்க ஹாஸ்பிடல்ல வெளியாக்கி இருக்கிறான். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமையை தான் சஹாபா ஒவ்வொரு சஹாபி பெண்ணும் மருத்துவச்சியாக இருந்தாங்க, அங்க கைனகாலஜிஸ்ட் இல்ல, புள்ள இன்றைக்கு தான் புள்ளட தலை திரும்பி அங்க புள்ளட கழுத்துல அது மாட்டிப்பட்டு புள்ளட ஹார்ட் பீட் சரி வருதில்ல, ஸ்கேன் பண்ணிட்டு மூணு மாசம் ஸ்கேன் பண்ணிட்டு டாக்டர் சொல்றாரு மே ஒழுவ இத்தாம குடாயினே அத்த அத்தகம குடாயினே மேகனாங் ஜராவபேக். அப்ப இங்க உம்மா புள்ளட வயிற்றுல புள்ள தாய் பதறி போய் அது கணவரும் பதறி போய், அதுவும் கொஞ்சம் வயசாளி பொம்புல இருப்பாங்க, என்ன பார்த்து நீக்கிறீங்க இது என்ன, ஆனா அவங்களுக்கே தெரியாது இப்பதானே மூணு மாசத்துல முழு உருவம் வந்துடுமா, அவனுக்கு தெரியும் என்ன செய்யும். நான் அதுல உள்ள இதுல இருக்குது முழுமையாக மாடர்ன் மெடிக்கல் மாஃபியாட முழுமையான என்னென்ன அணியாங்கிறது நான் சும்மா எக்ஸாம்பிள் கொண்டு வந்தேன், என்னுடைய முழுமையான அந்த ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது அதுல. இனியமான அன்பார்ந்த சோழர்கள் அவங்களுக்கு தேவை அதுதான், என்னட்ட இந்த இதுல இருக்குது அந்த ஸ்கேனுடைய ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு, 5 மாசம் உள்ள வயசுல முஸ்லீம்கள் இன்றைக்கு தோத்துட்டாங்க தெரியாததுனால, இதனுடைய யதார்த்தத்தை விளங்காததுனால. இன்றைக்கல்ல அன்றைக்கு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, அஃலலுல் இல்மி பஅதல் ஹலாலி வல் ஹராம், மிக சிறந்த இல்மு குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு பின்னால அத்திப் மருத்துவம் சொன்னாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டினாங்க, எவ்வளவு திறமைண்டா இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மிஸ்ருக்கு வராங்க, அங்குள்ள டாக்டர்ஸ் மார்கள் சொல்றாங்க நாங்க இமாம் ஷாஃபிஈ வந்த நேரத்தில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் போய் சந்திச்சோம், இமாம் ஷாஃபிஈ சந்திக்க கூடிய நேரத்தில் அவரோட நாங்க போனோம் சட்டதிட்டங்களை பேசுறதுக்கு, ஆனால் அவர் எங்களை கேட்டாங்க நீங்க யாரு, அங்கெல்லாம் வைத்தியர்கள், அதுக்கு பின்னால எங்களோட வைத்தியத்தை பேச ஆரம்பிச்சாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் வைத்திய துறையில எங்களோட பேச ஆரம்பித்தாங்க. டாக்டர்ஸ் மார் சொல்றாங்க, அந்த நேரத்தில் இருந்த வைத்தியர் சொல்றாங்க, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் எங்களோட வைத்தியத்தை பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க நினைச்சோம் இமாம் ஷாஃபிஈ அவர்களுக்கு வைத்தியத்தை தவிர வேற ஒன்றுமே தெரியாது போல. அந்த அளவு தூரத்துக்கு வைத்திய துறையில மிக திறமையான ஒருவராக நாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் பார்த்தோம் அப்படின்னாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களோட காலத்துல லைய அல் முஸ்லிமூன திப்ப, முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே இந்த வைத்திய துறைய வீணாக்கி விட்டாங்க. அதுல எங்களை கலபூனா எங்களை மிகிட்டாங்க. யஹூதிகளும் நசாராக்களும் இதுக்கு முன்னுக்கு வந்து அவங்க இதுல இன்றைக்கு பெரிய ரிசர்ச் செஞ்சுட்டு போற ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டு இருக்குது இப்படின்ற விடயத்தை அங்க இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வைத்தியம் என்றது இன்றைக்கு WHO தந்ததல்ல, அல்லது யாராவது எங்களுக்கு படிச்சு தந்ததல்ல. எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்த முறைதான் இந்த வைத்தியம் என்றது. இதுல கவலையான ஒரு விஷயம் என்னண்டா, இன்றைக்கு எங்கட சமுதாயம் என்ன தெரியுமா சொல்றது, உலமாக்களுக்கு என்ன இதை பத்தி தெரியும், முஃப்திமாருக்கு என்ன இதை பத்தி தெரியும், ஆனா அவங்க என்ன இதுல ப்ரொஃபஷனலா, இதுல என்ன படிச்சுட்டு வந்திருக்கிறாங்களா, இதை பத்தி எப்படி அவங்க பேசுவாங்க, எப்படி கழுவப்பட்டீங்கன்னு பாருங்க, தலை எப்படி கழுவப்பட்டிருக்கிறாங்க. நாங்க கேக்குறோம் அவங்கள்ட்ட, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால இந்த உங்களோட இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, அல்லது WHO உடைய நிறுவனம் உத்தியோகபூர்வமாக 19வது நூற்றாண்டுல வந்து அமைக்கப்பட்டுச்சு. அந்த 19வது நூற்றாண்டுக்கு முன்னால மக்கள் வாழலையா, உலகத்துல மக்கள் யாருமே இருக்கலையா, அந்த காலத்துல வைத்திய துறையுடைய நீங்க காட் ஃபாதராக இருந்தீங்களா, அல்லது நீங்க தான் சொந்தக்காரராக இருந்தீங்களா, யாரு நியமான சகோதரர்களே? அந்த காலத்துல எங்களோட உலமாக்கள் தான் இதுக்கு வழிகாட்டினது. இப்படி சீனா மிகப்பெரிய ஒரு வைத்தியராக இருந்தாரு. இது முழுமையான அந்த வரலாறு, ஒரு நீளமான ஒரு வரலாறு, படிச்சுட்டே பார்த்துட்டே போறதுக்கு ஏலும். அந்த காலத்துல இருந்த எங்களோட உலமாக்கள் இவனு சீனா ஜாபீர் ஹசன் பின் ஆதம் இவனு பெரும் வைத்திய துறையில முன்மாதிரியானவங்க. ஹிஜ்ரி 200-300களிலேயே புள்ள பாக்கியம் புள்ள பெறுவது எப்படி, இந்த விஷயங்களை விளங்கப்படுத்தினவங்க எங்களோட உலமாக்கள். எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊற்றுறது, ஹவு டு ஃபீட் யுவர் பேபி, உன குழந்தைகளுக்கு எப்படி பால் ஊட்டோடும். இன்னைக்கு வந்து இவன் WHO ஒரு வழியை காட்டி தந்தோன்னு எங்களோட தாய்மார்கள் நினைக்கிறாங்க, இதுதான் முறை, இதுதான் தலையில வச்சுக்கொண்டு கொண்டாட வேண்டிய முறைகள் இப்படின்னு சொல்லி தவறான ஒரு 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 நிலைமைக்கு இன்னைக்கு மாறிக்கிறாங்க. அதனாலதான் ஏமாந்து போய் இன்றைக்கு அவன் சொல்றான் பால்ல இன்ஃபெக்ஷன் இருக்குது, பால் கொடுக்க வேணும், தாய்ப்பால்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, தாய்ப்பால் கொடுக்க வேணும், அதுக்கு பொட்டி பால் கொடுங்க. எங்களோட முஸ்லீம்களும் பாவம், பொட்டி பால் கடைகள்ல போயிட்டு அவன் ப்ரொடக்ட் எப்படியாவது முடியணும், அவன் செஞ்சு வச்சிருக்கிறான் தாய்ப்பால மாதிரியே, நாங்க அதனுடைய எனர்ஜியே செஞ்சு வச்சிருக்கிறோம். ரைட், கொடுத்தீங்களா, ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் அது போற சளி வருது, மாவுடைய எஃபெக்ட் அதெல்லாம் அது தனியான நெகட்டிவோடைய சைடு ஒன்று இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு சைக்கிள் செய்து போறேன், அங்க அதனுடைய விளைவு சளி. சளி வந்தோடனே என்ன மரோ டாக்டர், ஏண்டா சளிக்குரிய மருந்து எல்லாம் விற்கணுமே, ஒரு சளி வந்து அதை கொடுக்கணும், சளியே இல்லண்டா. அதுக்கு போற அங்க சளிக்கு போனோடனே மருந்துக்கு இப்ப பழக்கிறாங்க பொடிய. ராய் அதுக்கு முன்னால வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் அடிச்சு, அதெல்லாம் நீளமான தலையங்கங்கள், அதெல்லாம் போனா வேற ஒரு சைடுக்கு தலையங்கம் போயிடும். அங்கிருந்து இப்ப சமைச்சு வந்தார். இதுக்கு முன்னால 200 வருஷம் உங்களோட தலைய எங்களோட தலைய கழுவிக்கிறான் எப்படி, மார்க்கம் செக்குலரிசம், செக்குலரிசம் உடைய அறிமுகம் மார்க்கமா, அது பள்ளியில வச்சுக்கோங்க, மருத்துவம் எங்கள்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட அதுக்கு எங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்குது, எங்களோட அந்த நிறுவனங்கள் இருக்குது அதுக்கு வாங்க. உலகத்துல கனியமான சகோதரர்களே, மருத்துவ காலேஜ் ஆரம்பித்ததே எங்களோட உலமாக்கள், பெண்களுக்கு சொல்லி படிச்சு கொடுத்தது எங்களோட உலமாக்கள் தான். அந்த நேரத்துல பெண்கள் இந்த விஷயங்களை படிச்சு இச்சரி 400-500 அந்த மருத்துவ விடயங்களை ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்தது எங்களோட உலமாக்கள் தான். யாராவது வரலாற்றுல காட்டேடுமா? இதுக்கு அருமையான ஒரு விஷயத்த யார் தெரியுமா எழுதுகிற? டாக்டர் மேயர் ஹக்குன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு டாக்டர். அவர் எழுதுறாரு, சிலுவை யுத்தம் நடந்துச்சு 600-700 பாதிகள்ல. அந்த நேரத்தில் அங்க சிலுவை யுத்தம் நடந்த நேரத்தில் காயமுற்றவங்களை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து, யூரோப்ல இருந்து வைத்தியர் என்ற பெயர்ல ஆட்கள் வந்தாங்க. வைத்தியர் என்ற பெயர்ல ஆட்கள் வந்து வைத்தியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் என்னோட முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சு நக்கல் அடிச்சாங்க. அவன் எழுதுறான் அப்படித்தான், அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, அவனை கொச்சப்படுத்தும். ஆனா அவன் சொல்றது என்னண்டா, முஸ்லீம்கள் தான் இந்த மருத்துவத்தில் முன்மாதிரியான இருந்தவங்க, உலமாக்கள் தான் இருந்தவங்க. அதாவது சொல்லி காட்டுறதுக்கு, உதாரணத்துக்கு சொல்லி காட்ட வாரான். இவங்க வந்து அந்த நேரத்தில் அந்த யூரோப்ல இருந்து வந்தவங்களை பார்த்து சிரிச்சாங்க. நோய்வாய் பட்டிக்கிறவனுக்கு மருந்து கொடுக்க வந்திருக்கிறாங்க, இவன் இன்னும் நோயை கொடுத்துட்டு போக வந்திருக்கிறார், மருந்து செய்ய வரல. அவர் கிண்டலாக அதை எழுதுறாரு, முட்டாள்தனமான முறையில மருந்து செய்ய வந்திருக்கிறாங்க, அவனுக்கே இன்னும் ஒரு விஷயமும் தெரியாது இப்படின்ற வார்த்தையில போட்டு எழுதுறாங்க. இனியமானதில் அவனே சொல்றான், 500-600 பகுதிகள்ல முஸ்லீம்கள்ட கையில தான் இது இருந்துச்சு. இவங்க தான் இதனுடைய காட் ஃபாதராக சொல்றேன், இதனுடைய மிக முக்கியமான ஒரு நிலைமையில இருந்தவங்க. இங்க பாருங்க, என்னோட உலமாக்கள் இது சம்பந்தமான எழுதின கிதாபுகள், இன்றைக்கு எத்தனை கிதாபுகள் இருக்குது மருத்துவம் சம்பந்தமான. அண்மையில பார்த்தேன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இப்ப PhD அந்த அதாவது டிகிரிக்காக வேண்டி செலவங்களுடைய தலைப்பு என்ன தெரியுமா? நான் ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அன்றைக்கு சொன்ன விஷயம் உண்மையாக கொண்டே வருது. அவர் தலையங்கம் எடுத்திருக்கிறார் என்னென்றால், பால் குடிய பத்தி, ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தைக்கு பால் போட்டதை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் அதுல PhD முடிக்கிறாரு. 5 வருஷம் ரிசர்ச் அது பண்ணி PhD முடிச்சு அதனுடைய இண்டெக்ஸ இன்டர்நெட்ல போட்டிருக்கிறாரு. அதனுடைய தாள் என்னட்ட இருந்துச்சு, அந்த தாள் எனக்கு கையில இருந்துச்சு, பேக்லிக்கு தெரியல. கனிவான சகோதரர்களே, அதை வாசிச்சு பார்த்தா இண்டெக்ஸ்ல அந்த தலையங்கங்கள், அதோட எந்தெந்த கிதாபில் இருந்து இவர் பார்த்திருக்கிறாருன்றத பார்த்தா எல்லாமே எங்களோட முஸ்லீம்களுடைய கிதாபுகள். எங்களுக்கு இன்றைக்கு அதிலிருந்து பிரயோஜனம் எடுக்க தெரியாது. அவன் அதை படிச்சு, ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்ததெல்லாம் அரபியில, அந்த அரபி அந்த புத்தகங்களை லத்தீன் மொழிக்கு மாத்தினாங்க. ஏனால் அந்த நேரத்தில் இருந்த அந்த அந்துலுஸ்ல அது போன்ற இடங்கள்ல இருந்த யூனிவர்சிட்டிஸ்ல, அதாவது கல்வி கூடங்கள்ல, இந்த அரபியில புத்தகங்களை படிச்சு கொடுக்கறதுக்கு இயலாத நிலைமனால அது எல்லாத்தையும் இந்த மொழிக்கு மாத்தினாங்க. இந்த மொழியில இருந்து இவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. இது நான் சொல்றேன், 500-600-700 அந்த பகுதிகள்ல அறக்குறையாக படிச்சாங்க. ஆனால் இதனுடைய முழுமையான பொறுப்பையும் அதனுடைய சொந்தக்காரராகவும் உலமாக்கள் தான் இருந்தாங்க, அவங்க தான் வழிகாட்டினாங்க. இன்றைக்கு 200 வருஷமாக வந்து WHO சிலர் உருவாக்கி யூனிவர்சிட்டியை உருவாக்கினதுனால அவங்களோட சொத்தாக மாறேலாது. இன்றைக்கு சில வைத்தியர்கள் சொல்றாங்க, ஹசரத் மாருக்கு என்னதுக்கு இது, ஹசரத் மார் போயிட்டு பள்ளிகள் இருக்க வேண்டியதுதானே, அவங்க என்னதுக்கு இதை பேசுறது? இடையமான சகோதரர்களே, நாங்க உண்மையிலே அப்படி பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. பொதுவா நானும் யாரை கிரிட்டிசைஸ் பண்றது இல்ல, யாரையும் நான் எதிர்த்தோ அந்த மாதிரியான. ஆனால் கவலையோட நான் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை என்னண்டால், இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்க நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க WHO தான் இன்னைக்கு எங்களோட முழுமையான வழிகாட்டி என்று. மெஷினை கண்டுபிடிச்சி மெஷினால ஒரு எக்ஸ்ரே எடுத்து அதுல அவங்க மருந்தை போட்டு பார்த்து அதுக்கு பின்னால இன்னும் நோய் என்று சொல்லி அவன் சொல்றதான். இதுல ஒரு இடத்துல உள்ள 5 மாசம் வெளியில எடுக்கணும், என்ன எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர் சொல்றாரு, டாக்டர் என்னோட ரிப்போர்ட் இருக்குது, என்னோட ரிப்போர்ட் மேய்க்குது, எக்ஸ்ரே மேய்க்குது, அதை பார்த்துட்டு சொல்றாரு, ஒழுவ இத்தாம குடாய், ஒழுவ ஆக்சுவலே மொழேன மொழே தேன வசுரதமா தேன் அத்தாய் கக்குலாய் இத்தாம கொட்ட வேலா ஜரா வெக்தேன் தக்காளி எழுதிட்டு கண்டோடு மாசகீத மாச ஹத்தாய். இன்னொரு கேஸ் மாச ஹத்தாயுடைய கேஸ் என்ன தந்திர ரிப்போர்ட் இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டேன் அவங்களோட பேரண்ட்ஸ் இடத்துல, அவங்க வாப்பாடத்துல அந்த புள்ளை அந்த அந்த பேபி எடுக்க வானம், 7 மாசம் தானே, இன்னும் 2 மாசம் இருக்கட்டும், வளர விடுங்களே, 7 மாசத்துக்கு எவ்வளவு வளரணும் அவ்வளவுதானே வளரணும், அவசரப்படவானும் இல்ல. எல்லாரும் சொல்றாங்க, இதுல கொஞ்சம் பேர் பெண்கள் இருக்கிறாங்க பாவம், அவங்களைத்தான் அதாவது சிந்தனை ரீதியா குழப்பியாச்சுக்குது. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் மயங்கிடுவாங்க, பயம் உள்ளம் ரொம்ப சாஃப்ட், அதனால உடனடியா அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இவங்க தான் உள்ளுக்கால இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிற கொஞ்சம் ஆம்பளை கட்சோட தைரியத்தோட தீன சரிய தெரிந்து நடப்போம் அப்படின்னு சொல்லி வரத்திலே இல்ல அவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க போயிட்டு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, எப்படி தலை கழுவிக்குது, அவங்க படிச்ச படிப்பெண்ணா அப்படின்னு சொல்லிதான் போடுற. அதுக்கப்புறம் இவரும் டவுன் ஆகியாச்சு. பெண்கள் எல்லாம் சேர்ந்து வற்புறுத்தி புள்ளைய வெளியில் எடுத்தாங்க. புள்ளைய வெளியில் எடுத்து ஒரு நிமிஷத்துல புள்ள மௌத்தா போயிட்டுருச்சு. நான் அதுல போட்டோ எடுத்தேன், ரொம்ப கவலைனால நான் கேட்டேன், அத்த கொட்டவேலா தக்குல கொட்டவேலா ஒழுவ பொடி கீழே கியூவானே கேளுங்க டாக்டர்ட்ட அப்படின்னு. பொருட்கேலா போயிட்டுருச்சு. அழகான புள்ள, 7 மாசத்துல எவ்வளவு வளரணுமோ அவ்வளோ வளர்ந்திக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல. அழகான புள்ள, ஆம்பளை புள்ள. அதுக்கு பின்னால டாக்டர்ட்ட போயிட்டு கேட்டா, ஒரு கேல்ல 2 முறை ஸ்கேன் பண்ணிக்கு, 2 முறை டாக்டர் சொல்லுகிறாரு, ஒரு லேடி டாக்டர், எங்கடி ஸ்கேன்ல பாருங்களே படல் இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவர் டென்ஷன்ல இருந்தவர், நான் மறுபடியும் சொன்னேன், 2வது ஸ்கேன் பண்ணினாங்கல்ல அதுல அங்கே மிஸ்கேன் மிஷின் உடஞ்சிக்குது பாருங்க, எங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சிம்பிளா சொல்லி விஷயத்தை முடிச்சுட்டாங்க. என்ன ஆதாரத்தோட நான் பேசுறேன். அதுக்கப்புறம் 5 மாசம் புள்ள, அதுக்கப்புறம் 3 மாசம் புள்ள, 4 மாசம் புள்ள, எத்தனையோ ரிப்போர்ட் இப்ப இது கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு சதியம் உண்டு. நான் அது சப்ஜெக்ட் அது வேற. அப்ப என்ன சொல்லவாரு என்றா, கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த படிப்பை படிச்சவங்க இவங்க தான் இந்த இந்த வைத்திய துறையுடைய சொந்தக்காரர்களா. என்னட்ட இருக்குது ரிப்போர்ட், என்னட்ட எக்கச்சக்கமான அந்த ரிப்போர்ட்டை நான் வச்சிருக்கிறேன். இதுல எந்த அளவுக்கு ரொம்ப கவலையான விஷயம், 18 வயசு பொம்பளை புள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போறா காய்ச்சலுக்கு மருந்தெடுக்க, 56 வயசு வயோதிபர் அங்க இருக்கிறாரு, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அந்த அவருடைய அந்த நிலைமை அங்க இருக்குது. இப்ப டாக்டர் வந்தாரு, ரிப்போர்ட்ட பார்த்தாரு, பார்த்துட்டு உடனடியாக ஆபரேஷனுக்கு எடுங்க. காய்ச்சலுக்கு மருந்தெடுக்க போன புள்ள, இது ஒரு 4-5 மாசத்துக்குள்ள நடந்தது நான் சொல்றேன், காய்ச்சலுக்கு மருந்தெடுக்க போன புள்ள 18 வயசு ஹாஸ்பிட்டல் எடுத்தாங்க, உடனே எடுங்க ரூமுக்கு. எடுத்தா ஆபரேஷன் நடக்குது, மாலையில போட்டாங்க கொண்டு வந்து வார்டில். வீட்டில இருந்து வந்து பார்த்தா மாலை ஆபரேஷன் பண்ணி கால காய்ச்சலுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா 56 வயசு அவருடைய ரிப்போர்ட் மாறி இங்க வந்திருக்குது. இது இங்க கொழும்பு நடந்தது, லேசா நினைக்காதீங்க. நீங்க இடது கால பிள்ளைக்கு பழுது, வலது கால ட்ரீட்மெண்ட் பண்ணி நாள் கழிக்கிறாங்க. இந்த அளவு தூரத்துக்கு கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன தெரியுமா விட நாங்க என்ன செய்ய, ஒரு வாலிபர் வந்து சொன்னார், இதை சொல்லிட்டு அசரத் நாங்க போய் டாக்டர் சொன்னோம், ஒரு முஸ்லீம் டாக்டர், என்ன அது அல்லாஹ்வோட ஏற்பாடு அப்படின்ட்டாங்க. நான் உடனே கத்தி எடுத்து குத்த பார்த்தேன், குத்திட்டு அல்லாஹ்வோட ஏற்பாடுன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி, அங்க போவேன் இங்க போவேன் சொல்லி அவங்களுக்கு மட்டும் அந்த. ஆனால் WHO இதுக்கு என்ன சொல்லும், WHO எடுத்து வாக்கும் என்ன செஞ்சுக்கிறாரு ப்ரொசீஜர், எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சரி, எங்கட சட்டத்துக்கு மாற்றம் செஞ்சில்ல பிரச்சனை, எங்கட சட்டத்துக்கு மாற்றம் செஞ்சாதான். எனவே நீங்க எங்கட சட்டத்துக்கு மாற்றம் செய்யாதனால ஒரு பிரச்சனை தான். என்னட்ட ஒரு ஊருடைய நோட்டீஸே இருக்குது, நான் இவங்க மன்சூர்ட்டையும் காட்டினேன். இவங்களுக்கு இன்றைக்கு எழுதிக்கிற பட்டம், நான் ஊருடைய அந்த விஷயங்களை சொல்ல விருப்பம் இல்ல, எவ்வளவு கேவலமான முறையில எழுதியிருக்கிறாங்க சொல்லி சொன்னா, கொலைகார வைத்தியர்களை விரட்டி அடிப்போம். இது WHO வளர்த்த ஆட்கள், நான் சொன்னேன் WHO வளர்த்த ஆட்கள் தான் மடர்ன் மெடிக்கல் மாபியா. உங்களுக்கு இன்றைக்கு என்னென்ன மருந்துகளை தாராங்களோ அந்த மருந்துகளுக்கு என்னென்ன விளைவுகள் இருக்குது, ஆனால் உங்களுக்கு என்ன பொய்ய சொல்றாங்க, உங்களுக்கு எங்களை என்ன அமைப்புல ஏமாத்துறாங்க, இது எல்லாமே இருக்குது. இது கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தெளிவாக உள்ள விடயங்கள் 100க்கு 100 தெளிவோட நாங்க உங்கள்ட்ட இந்த விஷயங்களை எத்தி வைக்கிறோம். அமானிதம்னால நான் என்ன சொல்லிட்டு வரேன், இது எங்களுக்கு நான் அந்த உலமாக்கலர் கிரிட்டிசைஸ் பண்றதுனால நான் சொல்றேன். இன்னைக்கு உலமாக்கலர் பேச்சு, இது முக்திமா இருக்கிறத பத்தி தெரியுமா, நீங்க போயிட்டு 5 வருஷம் அவன்கிட்ட உட்கார்ந்து படிச்சுட்டு வந்தா அதுதான் படிப்பா, அதுதான் வைத்தியமா, யாரு சொன்னது, அதனால அது வைத்தியமாகிடுமா? நீங்க என்னமோ இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு மெடிக்கல் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு அதை பிறட்டிட்டு அதை நீங்க போட்டு பார்த்துட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு செத்த பணத்தை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு இது அறிவா? இதுதான் ஷரியத் சொல்றதா? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்களுடைய அறிவு தான் இது, உலமாக்களுடைய கையில இருந்தது தான் இது. இதை பறிச்சு அந்நியன் எடுத்துட்டு உலமாக்களை விட்டு அதை தூரமாக்கிட்டு எங்களை கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து அவன் அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் வச்சு அவன்கிட்ட சிஸ்டத்துல அவனுக்கு தேவையான ஆட்கள் எடுத்து அதை கொடுத்து இங்க அனுப்பினதுக்கு பின்னால அவனுக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்து அனுப்பி அதனால அவன் தான் இதை படிச்சேன் அர்த்தமா? என்ன இன்றைக்கு எங்க சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்குது என்று தெரியாது. பெண்கள் சொல்றாங்க அவர் படிச்சுட்டு வந்தீங்கிற இல்லையா, நான் கேட்கிறேன் அபுபக்கர் சித்திக் சிலபஸா, உபர் சிலபஸா, அங்க உஸ்மான சிலபஸா, அல்லது இவனு தைமியா ஹர்ரானி போட்ட சிலபஸா, பாராபி போட்ட சிலபஸா, இவனு சீனா போட்ட சிலபஸா, யார்ட சிலபஸ்? அவனுக்கு தெரிஞ்சத அவன் சொல்லிக் கொடுக்கிறான். எந்த அளவுக்கு கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு சில இடங்கள்ல நினைச்சுக்கொண்டு இருக்கிறாங்க இஸ்லாத்துக்கும் மருத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்ல. எந்த அளவுக்கு அல்லாமா இப்னு கல்தூன் ரஹிமஹுல்லா வரலாற்றுல முன்னு வர சொல்றாங்க, பின்னுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னுவாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், கொஞ்சம் முன்னுவாங்க, பின்னுக்கு வாரவங்களுக்கு இடம் உண்டு, அப்படியே வாங்க, இது இடையோட தேவையில்லை, வாங்க முன்னுவாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், வாங்க. இப்னு கல்தூன் ரஹிமஹுல்லா இவங்களே அந்த நேரத்துல சொல்றாங்க, எந்த அளவுக்குண்டா மருந்துன்றது இதுதானே, அதை போட்டுக்கொண்டு நீங்க பெரிசா யோசிக்கவான, மருந்து எல்லாம் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக எழுதுறாங்கண்டா அவங்களோட தலையையும் கழுவிக்கிறாங்க. மருந்து கிராமங்கள்ல செய்யற மருந்து இருக்குதே அதுதான் மருந்து, அந்த மருந்தை நீங்க எடுத்துக்கோங்க. வஹி குர்ஆன்ல ஹதீஸ்ல அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லவானம், அப்படியெல்லாம் இஸ்லாம் மருந்துகளை சொல்லல, மக்கள் அவங்களோட அனுபவத்தால தாரதுகளை நீங்க எடுத்துக்கோங்க. அவர் அங்க இப்னு கல்தூன் போன்ற மிக திறமையான வரலாற்று ஆசிரியர்களுக்கு இப்படியான தவறு ஏற்பட ஏழுமண்டா, அதுக்கு பின்னுக்கு வந்தவங்களோட நிலைமை என்ன? அதனாலதான் பின்னால வந்தவங்களுக்கு பொருளை கொடுத்து காசை கொடுத்து சொத்தை கொடுத்து பேச வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த மருந்தெல்லாம் எடுக்க தேவையில்ல, அது நீங்க விருப்பமான மருந்துகளை எடுத்துக்கோங்க. பின்னால உள்ளவங்க எந்த அளவுக்குண்டா எங்களோட உலமாக்கல்ல சிலர், அதாவது ஸ்காலர்ஸ் என்ற பெயர்ல இருக்கக்கூடியவங்க, அவங்களே எழுதுறாங்க மருந்துதானே அதெல்லாம் போட்டு நீங்க அதாவது பெரிதாக்கி கொள்ளவான, அது சர்வசாதாரணமான விஷயம். அதுல சர்வசாதாரணமான விஷயம் பாருங்க, இங்க அதை குடிச்சு அலர்ஜிக்காவி பௌத்தா போறான், ஒத்தன் காலே வெட்டிப்படுது, ஒத்தர் வயிற்றுக்கு அதாவது படிச்சுட்டு இருந்தேன் இதுல, ஒத்தர் வயிற்றுல வெட்டி நரம்பு வெட்டி அதுக்குள்ளால மலம் நிறைஞ்சி அதுக்கு பின்னால ஆள் செத்து வைத்திருக்கிறார். ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை, சர்வசாதாரணமான விஷயம். இன்னைக்கு நோய் வித விதமான நோயால பீடிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு அதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயமா? இன்னைக்கு உலகத்துல ஸ்ட்ரைக் பண்ணாத ஒரே கூட்டத்தினர் யாரு தெரியுமா? டாக்டர்ஸ் மார் தான். உலகத்துல யாருமே டாக்டர்ஸ் மாருக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணினது இல்ல, டாக்டர்ஸ் மாருக்கு எதிராக அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, நாங்க மருந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியில இருந்து டாக்டர்ஸ் மாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க இல்ல, அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ரைக் யாரும் பண்ணினதும் இல்ல. உலகத்துல தானாக முன்னுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணாத ஒரே ஒரு சமுதாயம் யாரு தெரியுமா? உலமாக்கள் தான். நாங்க தொழிலிக்க மாட்டோம், இனி நாங்க மதுரத்தால ஓதி கொடுக்க மாட்டோம், நாங்க மைய தடுக்க வரமாட்டோம். உலமாக்கள் எங்கேயுமே ஸ்ட்ரைக் பண்ணினதில்லை, டாக்டர்ஸ் மாரெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ஆனா இங்கே அவங்களுக்கு எதிராக யாருமே ஸ்ட்ரைக் பண்ணினதும் இல்ல. காரணம் என்ன தெரியுமோ, உயிர். அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ண போனீங்கடா உயிர் பெய்திடும் என்ற பயம் வானம். அதனாலதான் அல்லாட கட்டளைய விட டாக்டர் கட்டளைய தலையில தூக்கி வச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு பயம் உண்டா, நல்ல சாப்பாடு நல்ல மனம் டாக்டர் திண்ட வானம் டீகி, கொஞ்சம் தின்னீங்களே மா வானம் டீகி. வந்து நான் ஒரு நாள் ஒரு லைன்ல நிக்கிறேன், பின்னால நிக்க ஒரு வயசாளி, அவரு நான் நம்புறது படிச்சொல்லால் மாதிரி விளங்கிச்சு. அவன் சொல்றான், நான் போயிட்டேன் லாஸ்ட் செக்அப், இதுக்கு என்னோட ஹார்ட் பீட்ல ப்ராப்ளம் ஆமே, பிளக் சீக்குதாமே, நான் இப்ப சிக்ரெட் விட்டுட்டேன் சொல்றான். எவ்வளவு பேர் சொன்னாங்க, நான் அதை கணக்கெடுக்கவே இல்லை, டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லிட்டான் இத பஸ்ட் சிகரெட் கத்தோ சர்ஜரிதமாய் கரண்ட வேணும் பொய்ய சொன்ன உண்மை சொன்ன தெரியா. அப்ப இன்னைக்கு சொல்றார் மமனந்தம் பொண்ணு அருது சிகரெட் மம பொண்ணு ஹார்ட் சர்ஜரி கரண்டுக்கு தேம இப்பாராய் மத்த பஸ் மம வேற இத மரலையாயுத முகுத்தண்ண அப்படின்னு சொல்லி சொன்ன. அவ்வளவு பயம், அவ்வளவு பயம். நோம்பு பிடிக்கிறது கேளா, 10 மணிக்கேலாம் பாஸ்டிங் இருங்க, உங்களோட பிளட் செக் பண்ணுவோம். பயம் இனிமான சகோதரர்களே, இந்த பயம் தான் எங்களுக்கு அவங்களுக்கு அடிமையாக வச்சிருக்குது. நாங்க யாருமே பயப்பட தேவையில்லை, எங்கட மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுது. இதுல ஆரம்ப கட்டமாக நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் எல்லா நோய்கள் இருந்தும். எங்கட உடம்புல இன்னைக்கு சிலவங்கட கருத்து என்னென்றால் சுகர் ஒருத்தருக்கு தெரிய வருது, கொலஸ்ட்ரால் தெரிய வருது, பிரஷர் தெரிய வருது, அதுக்கு பிறகு தானே மருந்துக்கு போறாங்க. அதெல்லாம் எங்கட ஆட்கள் தானே கண்டுபிடிக்கிறது, யாரு எங்கட டாக்டர்ஸ் தானே கண்டுபிடிக்கிறாங்க அவங்களோட மெஷினை வச்சு. நாங்க சொல்றோம் நீங்க அங்கே போக தேவையில்லை, உங்களுக்கு சுகரும் வராது, கொலஸ்ட்ரோலும் வராது, பிளட் பிரஷரும் ஏற்படாது, கிட்னி ப்ராப்ளமும் ஏற்படாது, ஸ்டொமக் டிசீஸும் இல்ல, ஹெட் ப்ராப்ளமும் இல்ல, உங்களுக்கு மூட்டு வலியும் இல்ல, உங்களுக்கு வயித்துல கப்ஸும் இல்ல, ஒன்றும் ஏற்படாது. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தான வாழ்க்கை எடுத்து நடவுங்க, அது எங்களுக்கு 100% கியோ. அதனாலதான் ஒரு வைத்தியர் கேட்கிறாரு சுன்னத்துல என்ன இருக்குது, சாப்பாட்டுல உங்களோட குரான்ல என்ன இருக்குது, சொன்ன குரான்ல இருக்குது. எங்களுக்கு அல்லாஹ் சொல்ல இருக்கிறான் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, சாப்பிடுங்க குடிங்க வீண்விரயம் செய்ய வானம், சாப்பிடுங்க குடிங்க வீண்விரயம் செய்ய வானம். எங்களுக்கு மருந்து உடலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடுங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு குடிச்சுவோம் தண்ணிய, மேல் மிச்சமா போவானம் இஸ்ராபா போவோம். எங்களோட உடலுக்கு தேவையை விட அதிகமான சாப்பாடு போனா நோய், அதிகமான தண்ணி போனா நோயை உண்டாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை சொன்னாங்க. ஒன்னாவது சொன்னாங்க இந்த இறைப்பைய பாதுகாத்துக்கோங்க, இறைப்பைய பாதுகாத்துக்கோங்க. ரெண்டாவது சொல்லி காட்டினாங்க உங்களோட உடம்புக்கு எது தேவையோ அதை குடுங்க, பசி வந்தா சாப்பிடுங்க, தண்ணி தேவைப்பட்டா தண்ணிய குடிங்க, அதே மாதிரி உங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்குங்க, உடம்புக்கு தேவையானதை கொடுங்க. ஒரு புள்ள கேக்குதுன்னு சொல்லி அதுக்காக சீனி போட அங்கல அதாவது தூள் கலந்து இருக்கிற ட்ரக்ஸ கலந்து இருக்கிற அந்த டொஃபிய வாங்கி கொடுக்க கூடாது. ஒரு நோயாளி உட்கார்ந்து இருக்கிறாரு எனக்கு தமிழி குடிச்சா நல்லம் போல இருக்குது, தமிழிய வாங்கி கொடுங்க, அது அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல போட்டுறது. அதனால எனக்கு ஒரு சிகரெட் குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்குது, அதை வாங்கி கொடுக்கறது இல்ல. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை, நாங்க இதை விளங்கிக் கொள்ளல சரியா. மூணாவது சொன்னாங்க அல்விகாயா ஹைரும் மினல் இலாஜ், அல்விகாயா ஹைரும் மினல் இலாஜ், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்றது நோய் வராம. நீங்க சுகருக்கும் போக தேவையில்ல, கொலஸ்ட்ரோலுக்கும் போக தேவையில்ல. உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து நபியுடைய முழுமையான வழிகாட்டல், எங்களோட சாப்பாட்டுடைய சிஸ்டம், தண்ணி குடிக்கிற சிஸ்டம், எங்களோட தூக்கத்துடைய சிஸ்டம், எல்லாமே டோட்டலாக ஒரு அழகான முறைக்கு ஆகிருச்சுண்டா நாங்க முழுமையான முறையில எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இயலும். இதுதான் எங்களோட முழுமையான விடயம். அதுக்கு பின்னால்தான் நோயின் வந்ததுக்கு பின்னால் அதுக்கும் சுன்னத்தான அந்த முறை தான். இது அங்கிருந்தே வந்தது. இடையில பலவிதமான அந்த நிலைமைகள் ஏற்படுத்தப்பட்டு பலவிதமான கருத்துக்கள் அங்க சொல்லப்பட்டு அப்படியே மறைச்சாங்க. இத வெளியில வர உடல்ல, ஏன் இது முஸ்லீம்களோட சொத்து. கஸ்தன்தீனியா ரோமன் எம்பையர் பெரும் பெரும் விளைவுகளை பார்த்த அந்த மக்கள் முஸ்லீம்களோட எதுவுமே முன்னால வரக்கூடாது மறைச்சாங்க, முஸ்லீம்களோட வைத்திய முறையும் வெளியில வரக்கூடாது தடுத்தாங்க. அதுக்கு பின்னால ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும், சரி முஸ்லீம்களோட சத்திர க்ளோஸ் பண்ணிட்டீங்க புதுசா கொடுக்கணுமே, என்னத்தை கொடுக்க போறீங்க, நாங்க தாரோம் உங்களுக்கு, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்க உங்களுக்கு தாரோம். ஒவ்வொரு விதமான அந்த விடயங்களை உருவாக்கி ஒவ்வொரு காலகட்டமாக அந்த நிலைமைகள் வந்துச்சு. எப்படி என்றால் முஸ்லீம்களோட பைத்தியம் எங்களுக்கு தேவையில்ல, அவங்களோட ஜகாத்தும் தேவையில்ல, அவங்களோட குர்ஆனும் தேவையில்ல, சுன்னாவும் தேவையில்ல, நாங்க தான் கொடுக்க போறோம். இன்றைக்கு நேத்தல்ல, இது சுமார் 600 வருடங்களுக்கு முன்னால இதனுடைய அந்த நிலைமைய அவங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நீளமான ஒரு வரலாறு, அதுக்கு பின்னால அதைத்தான் முன்னேற்றிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு போனா நிறைய இவங்களுடைய இன்றைக்கு இத வகையாக பிரிச்சுட்டு பேசியிருக்கிறாங்க, பல விதமான வகைகளாக ஒவ்வொரு விதமான நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த இதுல ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அதுக்கு பகரமாக கொடுத்த ஹேர்பல் ஹேர்பலால கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிசியோதெரப்பின்னு சொல்லி ஒன்ற கொடுத்தாங்க, அக்குபஞ்சர்னு ஒன்ற கொடுத்தாங்க, ஹிப்னாட்டிசம் சொல்லி ஒன்ற கொடுத்தாங்க, மெடிடேஷன் ஒன்ற கொடுத்தாங்க. இது மாதிரி பலவிதமான கடைசி ஒன்றும் இல்லையா, சைக்காலஜிக்கலி ப்ராப்ளம் ஆவிக்கிறாரு, கவுன்சிலிங் கொண்டு பண்ணணும் இவருக்கு. ஒரு நோயும் இல்ல. அதையும் குரானுக்கு போவான உங்களுக்கு அப்படி டிப்ரெஷன் ப்ராப்ளமா, அவருக்கு சைக்கோலஜிக்கலி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது நாங்க கொடுத்த குர்ஆன் எல்லாம் வேணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி ததுமைன்னுல் குலூப், உள்ளம் அமைதி பெறுறது அல்லாஹ்வோட திக்ரால. உன டேப்லெட் ஆலே அல்ல, உன அட்வைஸ் ஆலே அல்ல, அல்லாஹ்வோட திக்ரை சொல்லி கொடுங்க. அவருக்கு அந்த நேரத்துல என்ன திக்ர, அந்த நிலைமையில இருந்து அவட சிந்தனைய மாத்துறதுக்கு. இனியமான சகோதரர்களே, அது எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்க விடாம கடைசி வரையில தாரோம். நீங்க பயப்படாதீங்க, முழு ட்ரீட்மெண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. காட்டினாங்க எங்கள்கிட்ட இருந்து, என்னோட உலமாக்கள்கிட்ட கையில இருந்து இது வெளியில போறதுக்கு அந்த நிலைமை உண்டு ஆகிருச்சு. கண்ணியமான சோதரில் அதுக்கு பின்னால தொடரா இன்றைக்கு ஆயுர்வேதிக். ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுமா, யாருக்குமே ஆயுர்வேதிக்க பத்தி தெரியாது. நாங்க நினைச்சோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிக்கலுடைய அந்த நிலைமைகள் சைனால அந்தந்த நாடுகள்ல ஆரம்பிச்சுட்டு வந்துச்சு. அப்படியே அந்த அந்த வரலாறு ஒவ்வொன்றும் ஒன்றா அவங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. ஆயுர்வேதிக் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாங்க எப்பன்னு சொல்லி சொன்னால் பின்னால, அதாவது 1600 இல்ல அதுக்குரிய கல்வியை கொடுப்போம்னு சொல்லி உண்டாக்கின 1771 டிஸ்பென்சரிகள் அப்படின்னு எல்லாம் உருவாக்கினாங்க. அதுக்கு பின்னால ஆயுர்வேதிக். ரொம்ப கவலையான விஷயம் என்னண்டா, ஆயுர்வேதிக்குன்னு ஒண்ணு எல்லாருமே ஆயுர்வேதிக்கு பின்னால போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆயுர்வேதிக்கு வந்து யஜுர்வா வேத், இந்துக்களுடைய 4 வேதங்கள் இருக்குது. ஒன்று ஹாம் வேத், ரெண்டு சாம் வேத், அதர்வா வேத், யஜுர்வேத். இந்த யஜுர்வேதுல மருந்துகளை பத்தி சொல்லப்பட்ட சில மூலிகைகளுடைய அந்த முறைதான் ஆயுர்வேதிக். இந்துக்களுடைய யஜுர்வா வேதுல இருக்கிற சில சில கருத்துக்கள் தான் ஆயுர்வேதிக் மெடிசனாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாங்களும் பெருசா எடுத்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மருத்துவம் சரி வராது, 100% கியோ. அது இருந்தா அதை நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம். அதுக்கு பின்னால ஹாஸ்பிட்டலுடைய வளர்ச்சி, நர்ஸ் மாற ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து கொண்டு போட்டாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் மாருக்கு நர்ஸ் மாறல அடிச்சது வாரது இல்ல, யார டியூட்டியில அந்த நர்ஸ். இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல, அங்க போனா நல்ல இல்ல, யங் நர்ஸ் மாதிரி தான் நிக்கிறாங்க. எங்கட வரலாறுல பெண்கள் ஆண்களுக்கு எங்களோட அந்நியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சு சப்ஜெக்ட் உண்டே இல்ல. அதை இன்றைக்கு யூனிவர்சிட்டியை கூப்பிட்டு அதை சொல்லி கொடுத்து ஏதோ ஒரு அது எல்லாத்திலையும் 200 இந்த 180 வருஷத்துடைய அந்த பின்னணிகள் தான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி சொல்லிட்டே போறதுக்கு ஏலும் இப்படியான ஒரு நிலைமை. இதனால இஸ்லாமிய மருந்துன்றது அப்படியே மூடப்பட்டு 200 வருஷங்கள் கண்டினியூவாக இஸ்லாமிய மருத்துவத்தை பேசாம மூடி வச்சு அவண்ட மருத்துவத்தை அறிமுகப்படுத்தினதுனால முழுமையாக இன்றைக்கு என்னோட சிந்தனை ரீதியாக நாங்க அதுல தாக்கப்பட்டு அதுக்கு பின்னால ஈடுபட்டு அதை இன்றைக்கு என்னோட உள்ளங்கள்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு எல்லா விடயங்களுக்கும் தெளிவான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அல்லாஹ் எங்களுக்கு அதுல முழுமையான ட்ரீட்மெண்ட்டை வச்சிருக்கிறான். அதுல விசேஷமாக எங்களுக்கு முக்கியமான சில ட்ரீட்மெண்ட் இருக்குது. அடுத்து நடக்க இருக்கக்கூடிய அனைத்து புரோகிராம்களையும் தொடராக வரும் கரிஞ்சியதாவது தேனை பத்தி, அதே மாதிரி ஹிஜாமா பத்தி, அதாவது மாடர்ன் மெடிக்கல்ல இருக்கிற என்னென்ன விளைவுகள் அந்த விஷயங்கள்லாம் தெளிவா வரும். நாங்க எங்கட விஷயத்துல தெளிவு பெற்றுக்கொள்ளணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். நீங்க விளங்கிக்கோங்க, நாங்க யாரையும் எதிர்க்கிறதோ யாரையும் தாக்குறதோ அல்ல. எங்கட இஸ்லாமிய வரலாற்றையும் இஸ்லாமிய மருத்துவத்தையும் அபாண்டமாக பழிசுமத்தி மறைச்சி இல்லாமலாக்கி அவண்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு எங்களுக்கு தந்ததுமே நாங்க அதை எடுத்துக்கொண்டு அதுக்கு பின்னால போற நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்குதுண்டா. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய மருத்துவத்தை விட்டு நாங்க எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம். அதை பத்தி அறிவே இல்லாத நிலைமையில இருக்கிறோம். இது நாங்க எங்களோட ஜமியத்துல் உலமாவுக்கு எதிராக அல்லது எங்களோட உலமாக்களுக்கு எதிராக அல்லது டாக்டர்ஸ் மாருக்கு எதிராக அவனே தைரியமாக இன்றைக்கு கோகா கோலா குடிங்க, பெப்சியா குடிங்க, எப்படி அட்வைஸ் என்னோட வாணிபர்கள் சந்தோஷமாவே உட்காடுறாங்க. கொத்து எக்க சமங்க கோகா கோலா எக்க ஃப்ரீ உட்காடுறாங்க. அதுல இருக்கிற விளைவு அதை அட்வைஸ் பண்றாங்க, அட்வர்டைஸ் பண்றாங்க. ஆனா அதுல டிடிடி இருக்குது, பென்சீன் எக்ஸ்ட்ரா குளோரைடு இருக்குது, குளோரிஃபைடு இருக்குது, அதுல pH 2.4 கலக்கப்பட்டிருக்குது, அது 100 விளைவு. இத பேசினா அதெல்லாம் பேசுறாரு. இன்னைக்கு என்ன சிந்தனையா பாருங்க, இப்படி ஜெமிதலமாக்கு எதிராக பேசுறாரு. ஹக்க சொன்னே அது படுதில்ல, அவன் அங்க கடையில எழுதி போட்டிருக்கிறான் கலர் பிரிண்ட்ல, அதை வரவேற்கிறாங்க. உட்கார்ந்து போய் தின்றாங்க, யூரின் இன்ஃபெக்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம். இன்ஷா அல்லாஹ் சொல்றேன், அல்லாஹ் பாதுகாக்கணும், 2020 ஆகும் பொழுது சாஃப்ட் ட்ரிங்காலேயே எத்தனையோ பேர் கேன்சர் நோயாளியா மாறுவாங்க.
இன்றைக்கு அண்மையில வெளியாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட். தனியான விஷயங்கள், நாங்கள் ஜமியத்துல் உலமா இன்னைக்கு சில அதாவது விஷ கிருமிகள் அல்லது இஸ்லாம் வளர்றதுக்கு தடையா இருக்கக்கூடியவங்க சொன்னாலும் தப்பில்ல, இஸ்லாமிய மருத்துவத்துக்கு எதிராக சில விஷயங்களை அதாவது அதாவது உண்டாக்கி மருத்துவத்தை இஸ்லாமிய மருத்துவத்தை இல்லாமலாக்கணும் அப்படின்ற சிந்தனையிலே தெரியல. இது ஜமியத்து உலமாவுக்கு எதிராக செய்யறாங்க, ஜமியத்து உலமா இதுக்கு விருப்பம் இல்ல, இது செய்யக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட ஹக்கான யதார்த்தமான ஒரு விஷயத்த நாங்க விளங்கி கொள்றது. ஜமியத்து உலமால யாரு இதை விருப்பப்படல, ஜமியத்து உலமால இது கூட்டிட்டு வாங்கலே, நாங்க ஜமியத்து உலமாவோட தான் இருக்கிறோம், இந்த உலமாக்கள் தான் எங்களோட உஸ்தாத் மாரதான் அதுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக எங்களுக்கு செயல்படல. ஏனென்றால் கருத்தென்னா இதை இல்லாமலாக்கணும், பொதுமக்களுடைய சிந்தனை எப்படி சரி இதை வரவிடக் கூடாது, அதுக்கு என்னென்ன பொய்ய சொல்லலுமோ ஏமாத்தி இன்னும் உங்களை நோயாளியா தான் பார்க்க விரும்புறாங்க. நேதான் வார நேத்திர ஒரு ஆள் கோல் பண்ணார் ஹசரத், புள்ளக்கு புள்ள பிறந்ததுமே ஹார்ட் சர்ஜரி பண்ணோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அல்லாஹ் காண்டி செய்ய வாணம், நீங்க கூட்டிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து, உங்களோட காசி பலத்தை பார்த்து சொல்றான், கூட்டிட்டு வாங்க. அவருக்கு ஏற பயத்துல ஹார்ட் சர்ஜரி செஞ்சாரு, 2 மாசம் புள்ள, இப்ப நேத்து 2 மாசம், நேத்து மகரிபுக்கு அடுத்து அழுகுறாரு. ஹசரத் மருவா செய்ய சொல்றான், மருவா ஒரு புளக்காம், நான் என்ன செய்யற ஹசரத் அப்படின்னு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த விஷயங்களை நாங்க இன்னும் அடிமையாக அவன்கிட்ட மாற்றிப்பட்ட எங்க வாழ்க்கையை நாங்க வீணாக்குறதா? நாங்க எங்களோட வாழ்க்கையில ஆரோக்கியமான சுபீட்சமான ஒரு நிலைமை, சஹாபாக்களுக்கு எந்த நோயும் இருக்கல, தலவாலே சிலவங்களுக்கு எந்த நோயும் இருக்கல காய்ச்சல் தலைவலியை தவிர, அதே மாதிரி எங்களோட வாழ்க்கை ஹெல்தியான ஆரோக்கியமான ஒரு நிலைமைக்கு நாங்க உருவாக்கணும். அதனால மறைஞ்சு போன இந்த நபித்துவ மருத்துவத்தை வெளியில மருவ கொண்டு வந்து எங்களோட சமுதாயத்தை ஆரோக்கியம் உள்ள சமுதாயமாக மாத்தணும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, வருந்திக் கொள்வானா. வாக்கு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.